الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدًا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين وقال نبينا محمد صلى الله عليه وسلم يحشر معاذ يوم القيامة إمام العلماء صدق رسول الله صلى الله عليه وسلم இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் சலாத்தும் சலாமும் நமது தூதர் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபஉத் தாபிஈங்கள் கயாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹுவை ஏற்று வாழ்கின்ற அனைத்து மீன்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்குவா செய்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களாக அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்களாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றவர்களாக அல்லாஹுடைய வேதம் அல் குர்ஆனை ஏற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா முஸ்லீம்களாக எங்களை படைத்து இந்த உலகத்தில் 60, 70, 80 வருட காலங்களை கொண்ட ஒரு வாழ்க்கையை அல்லாஹு தஆலா நமக்கு தந்து அனுப்பியிருக்கின்றான். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற பாக்கியங்களில் வெகுமதிகளில் ஆக உயர்ந்த ஒரு பாக்கியம் அல்லாஹுடைய அருள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். உலகத்தில் நாம் வாழ்கின்ற போது இந்த உலகத்தில் நாம் சந்திக்கின்ற நாட்கள் மணித்தியாலங்கள் நிமிடங்கள் வினாடிகள் வருடங்கள் இவைகள் அனைத்தும் மறுமை வாழ்வுக்காக வேண்டி நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வகையிலே இந்த உலகத்துடைய வாழ்க்கை மறுமையை சம்பாதிப்பதற்கு இன்றியமையாத ஒரு வாழ்க்கையாக உலகம் இன்றியமையாத ஒரு இடமாக அல்லாஹு தஆலா அதை எங்களுக்கு ஆக்கி வைத்திருக்கிறான். இதனால்தான் மனிதர்களுடைய நிலையை பற்றி அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் போது இந்த உலகத்தில் மனிதர்கள் எப்படியாக வாழ்கிறார்கள், எப்படி வாழ்ந்தால் மனிதர்கள் வெற்றி அடைவார்கள், சுவர்க்கத்தை அடைந்து கொள்வார்கள் என்பதை என்ற தகவலை அல்லாஹ் சொல்கிற போது அல்லாஹு தஆலா இந்த மனிதனுக்கு உலகத்தில் வழங்கப்பட்ட வாழ்க்கையின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்கிறான். இந்த உலக வாழ்வு வீணாக கழிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல சகோதரர்களே, வீணாக வாழ்கின்ற வாழ்க்கை அல்ல சகோதரர்களே. அல்லாஹு தஆலா அதனால் தான் குர்ஆனில் மிக முக்கியமான ஒரு செய்தியை, முக்கியமான ஒரு தகவலை மனிதர்களுக்கு சொல்கிற போது, மனிதன் உலகத்தில் வாழ்கிற காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான், மனிதன் வாழ்கிற இந்த காலத்தின் மீது சத்தியமாக, இந்த உலக வாழ்க்கையின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்வை மதித்து இந்த உலக வாழ்வின் மீது சத்தியம் செய்கிறான். கண்ணியமானவர்களே, எவ்வாறு நாங்கள் வாழ வேண்டும், எங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு அமைய வேண்டும்? அதிகமான காலம் வாழ்ந்து மரணிப்பதா, அல்லது நான் வாழ்கிற வாழ்க்கையை எவ்வாறு வாழ்கிறேன் என்று உணர்ந்து அந்த மனிதன் உலகத்தில் கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் அவனுக்கும் சமூகத்துக்கும் பயனுள்ள முறையில் வாழ்ந்து மரணிப்பதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே 100 வருடங்களுக்கு மேல் வாழ்ந்த சஹாபாக்களும் இருந்தார்கள். வாலிப வயதில் மரணித்த ஏராளமான சஹாபாக்களும் இருக்கிறார்கள். நபிமார்களுடைய வாழ்வை எடுத்துக்கொண்டால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் 300 வருடங்களுக்கு மேல் வாழ்ந்திருக்கிறார்கள். அதே நேரத்திலே நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் அவர்கள் வாழ்ந்தது 33 வருடங்கள் மாத்திரமே. கண்ணியமானவர்களே, இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் பிறந்து உலகத்தில் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு உலகத்தில் கொடுக்கப்பட்ட ஆயுட்காலம் வெறும் 33 வருடங்கள் மாத்திரம்தான். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய வாயினால் சொல்கிறார்கள், ஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன், அல்லாஹு தஆலா நான் உலகத்தில் எங்கு சென்றாலும், நான் எப்படி வாழ்ந்தாலும், எங்கிருந்தாலும் அல்லாஹ் என்ன ஒரு பரக்கத்தான மனிதனாக வாழ வைத்தான். வாழ்ந்தது 33 வருஷம். அல்லாஹ் குர்ஆனில் அதை சொல்கிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிற நேரத்தில் சூரா மரியமில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொன்னார்கள்? 100 வருடம் வாழவில்லை, 60 வருடம் அவர்கள் வாழவில்லை, 33 வருடங்கள் தான் உலகத்திலே வாழ்ந்தார்கள். அவர்களே சொல்கிறார்கள், நான் ஒரு பரக்கத்தாகன வாழ்க்கையை உலகத்தில் வாழ்ந்திருக்கிறேன். கண்ணியமானவர்களை, நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்ற காசுல எனக்கு பரக்கத் வரணும், என் வியாபாரத்தில் எனக்கு பரக்கத் வரணும், என் பிள்ளைகள் எனக்கு பரக்கத் வரணும், என் தொழில் எனக்கு பரக்கத் வரணும். கண்ணியமானவர்களை, நாங்கள் யோசிக்கணும், அல்லாஹ் எனக்கு தந்த 60, 70, 80 வருஷ காலத்துல ஏண்ட வாழ்க்கை, ஏண்ட ஆயுள், ஏண்ட வயதை நான் எப்படி கழித்திருக்கிறேன்? நான் வாழ்ந்த அந்த 60, நான் வாழ்ந்த அந்த 70, நான் வாழ்ந்த அந்த 50, இந்த வருடங்களை, இந்த வாழ்க்கைய நான் எப்படி கழிக்கிறேன்? இந்த வாழ்க்கையில் எனக்கு பயன் இருக்கிறதா? எனது மௌத்துக்கு பின்னால் எனக்கு பயனளிக்கின்ற விடயங்களை நான் செய்து வைத்திருக்கின்றேனா? கண்ணியமானவர்களே, வாழ்க்கையுடைய பரக்கத் என்பது வெறுமனே அதிகமான காலங்கள் வாழ்வதல்ல. அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த குறுகிய கால வாழ்க்கையை பிரயோசனமாக அவருக்கு, அவருடைய குடும்பத்துக்கு, சமூகத்துக்கு, ஊர் மக்களுக்கு, முஸ்லீம்களுக்கு, அவருடைய மௌத்துக்கு பின்னால் அவருக்கு பயனளிக்குகின்ற அமைப்பிலே அவர் வாழ்வார் என்றால் குர்ஆன் சொல்கிறது அவர் முபாரக்கான மனிதர், அவர் பரக்கத்தான மனிதர். கொஞ்சம் காலம் வாழ்ந்தாரு, அதிகமான நன்மைகளை செஞ்சுட்டு போயிட்டாரு, அதிகமான நலவுகளை செய்துட்டு போயிட்டாரு. இது பரக்கத்தான வாழ்க்கை சகோதரர்களே. எங்களோட மௌத்துக்கு பின்னால எங்களோடு வாழ்ந்தவர்கள் சொல்ல வேண்டும், பரக்கத்தான ஒரு மனிதனை நாங்கள் இழந்திருக்கிறோம். நலவுகளை செய்த மனிதன் நாங்கள் இழந்திருக்கிறோம். அவர் 100 வருஷம் வாழ்ந்துதான், 150 வருஷம் வாழ்ந்துதான் உலகத்தில் தனக்கும் தனது சமூகத்துக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை பிரயோசனமாக கழித்தார். கண்ணியமானவர்களே, சஹாபாக்களில் சில முக்கியமான சஹாபாக்கள் தனது வாழ்க்கையிலே அவர்கள் 40 வயதை கூட தாண்டவில்லை, மரணித்து விட்டார்கள். இஸ்லாமிய அறிஞர்கள் சில நூட்களை எழுதியிருக்கிறார்கள். அந்த நூட்களில் சஹாபாக்களில் 40 வயதுக்கு முன்னால் மரணித்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை வரலாற்றை அந்த நூட்களிலே அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். நல்லவர்களாக வாழ்ந்தார்கள், பரக்கத்தானவர்களாக வாழ்ந்தார்கள். இங்கு பரக்கத் என்பது நான் சொல்வது வெறும் செல்வத்தை அல்ல, தொழில் ரீதியான வியாபார ரீதியான பரக்கத்தை நான் பேசவில்லை. என்ற வாழ்க்கையில் என்ன பரக்கத் இருந்தது? எனக்கு அல்லாஹ் தந்த பெருமதியான வாழ்க்கையை நான் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள்ல மிக முக்கியமான 2 சஹாபாக்கள் மதீனாவாசிகள். அதில் ஒத்தர் உலகத்தில் வாழ்ந்தது 36 வருஷம் தான். 30 வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு, 36 வயசில் அவர் மௌத்தாகிறாரு. ஹஸ்ரஜ் கோத்திரத்துடைய தலைவர் சையதுல் அன்சார், அன்சாரிகளுடைய தலைவர் என்று வர்ணிக்கப்படக்கூடிய ஒரு நபித்தோழர் உலகத்தில் வாழ்ந்தார் 36 வருஷங்கள், முஸ்லீமாக வாழ்ந்தார் 6 வருஷங்கள். அவர் மௌத்தாகிட்டார். நீண்ட சம்பவம். அவருடைய மரணித்த தினத்தில் அவருடைய மரண செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமின் மூலமாக அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்துக் கொடுத்தான். 30 வருடங்களாக பாவம் செய்தவர், 30 வருடங்களாக இணை வைத்தவர், 30 வருடங்களாக சிலைகளை வணங்கியவர், 6 வருஷம் முஸ்லீமாக வாழ்ந்தாரு. பரக்கத்தான வாழ்க்கை சகோதரர்களே. 60 வருடங்கள் வாழ்ந்தவர்களுக்கு கிடைக்கின்ற சிறப்புகளை விட, நன்மைகளை விட சிறப்புகளையும் நன்மைகளையும் அவர் பெற்றுக்கொண்டார். அவருடைய ஜனாசா செய்திய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள்? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய அர்ஷ், அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது. சஹாபாக்கள்ல யாரு மௌத்து? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்கறாங்க. ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்து விட்டார்கள். தனியொரு வரலாறு சகோதரர்களே. 6 வருஷம் தான் அவர் அமல் செஞ்சாரு. ரமலானுடைய காலங்களில் ஒரே ஒரு ரமலானுடைய வருடத்தை மாத்திரம்தான் தனது வாழ்க்கையில் அவர் சந்தித்தார். எங்களை போன்று 60 நோன்புகள், அது 60 வருட தொழுகைகள், 50 வருடத்துடைய தொழுகைகள் கிடையாது. வெறும் 6 வருஷம். இவர் பரக்கத்தான மனுஷர், இவர் முபாரக், இவர் பரக்கத்தான மனிதர். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல அவருடைய ஜனாசால சொன்னான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 70,000 மலக்குமார்கள் இந்த உலகத்துக்கு இதற்கு முன்னால வந்துடாத 70 விசேஷமான வானவர்கள், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள், அடிமைகள், 70,000 பேர்கள் அவருடைய ஜனாசால கலந்து கொள்றாங்க. பரக்கத்தான வாழ்க்கை சகோதரர்களே. 100 வருஷம் வாழல்ல, 36 வயசுல மௌத்து, அதிலே முஸ்லீமாக வாழ்ந்தது வெறும் 6 வருஷம். தனக்காக வாழ்ந்தார்கள், உம்மத்துக்காக வாழ்ந்தார்கள், தனது மறுமை வாழ்வுக்காக வேண்டி 6 வருடங்கள் வாழ்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை ஒரு சுவர்க்கவாதி என்று நன்மாராயம் சொன்னார்கள் உலகத்திலே. 2வது சஹாபி கண்ணியமானவர்களே, அவரும் அதே மதீனாவைச் சேர்ந்தவர். அவுஸ் என்று சொல்கிற பிரபல்யமான மதீனாவிலே வாழ்ந்த கோத்திரத்தைச் சேர்ந்தவர். அவருடைய பேர்களை எல்லாம் நாம் கேட்டிருக்கிறோம். நாம் நினைப்போம் அவர் ஒரு முதியவர், அவர் ஒரு வயசாளி. இல்ல சகோதரர்களே, அவர் 33 வயசுல மௌத்தாகிட்டார். 33 வயசு, 18 வயசுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. மதீனால ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. 33 வயசுல மௌத்தாகிட்டார். மதீனால இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு, ஜோர்தான்ல மௌத்தாகிறாரு. 33 வயசு. அவர் முஸ்லீமாக வாழ்ந்தது வெறும் 15 வருடங்கள். அவர்தான் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு. முஆத் இப்னு ஜபல் பிரபலியமான சஹாபி. நபி அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் போது எனது சமூகத்தின் முப்பு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனது சமூகத்தின் சட்ட மேதை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலமு உம்மத்தி பில் ஹலால் வல் ஹராம். அந்த வாலிபனுடைய அறிவை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏண்ட உம்மத்தில ஹராத்தை பத்தி, ஹலாலை பத்தி, மார்க்க விவகாரங்கள், மார்க்கத்துடைய சட்ட திட்டங்களை பத்தி நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டுமாக இருந்தா என்ற உம்மத்தில மிகப்பெரிய அறிவாளி, அது சம்பந்தமான அறிவு கொடுக்கப்பட்டவர் இந்த முஆத் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய அறிவு, முஸ்லிமாக வாழ்ந்தது வெறும் 15 வருடங்கள். அந்த 15 வயசுக்குள்ளால சுபஹானல்லாஹ், அவர் ஒரு ஆலிமாக, அவர் ஒரு ஆசானாக, அல்லாஹ்வுடைய அழைப்பாளராக, ஒரு சட்ட நீதிபதியாக, ஒரு நாட்டுடைய கவர்னராக, ஒரு பள்ளியுடைய இமாமாக மக்காவில் வாழ்ந்த அந்த முஸ்லீம்களுக்கு குர்ஆனை போதிக்குகின்ற ஒரு உஸ்தாதாக, ஒரு ஆசானாக வாழ்ந்து 33 வயதிலே அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். பரக்கத்தான வாழ்க்கை சகோதரர்களே. வெறுமனே தனக்காக வேண்டி வாழவில்லை, சுயநலமாக வாழவில்லை, சமூகத்துக்காக வாழ்ந்தார்கள், உம்மத்துக்காக வாழ்ந்தார்கள், வஹ்யுக்காக வாழ்ந்தார்கள், இஸ்லாத்துக்காக வாழ்ந்தார்கள். எனது மறுமையின் வாழ்வுக்காக வாழ்கிறேன் என்று முஆத் இப்னு ஜபல் வாழ்கிறார். 33 வயதிலே உலகத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டார். எந்த அளவுக்கு அறிவாளி, அறிவாள உலகத்தில் நிறைய சேவைகளை செய்திருக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களோடு அவர்களுடைய சபையில் அந்த வாலிப பருவத்தில் ஒரு சில வருடங்களை மாத்திரம்தான் அவர்கள் கழித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பிற்காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் தேசத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களுக்கு குர்ஆனை போதிக்க வேண்டும் என்பதற்காக, மார்க்க சட்டங்களை படித்துக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆசானாக, ஒரு நீதிபதியாக, ஒரு கவர்னராக முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவு செய்து அவர்களை அழைத்து சொல்கிறார்கள், முஆத் நீங்க யமனுக்கு போகணும். சில புத்திமதிகளை சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புத்திமதிகளை சொல்றாங்க, நீங்க யமனை ஆள போறீங்க, யமனுடைய கவர்னராக உங்களை நான் நியமிக்கிறேன். இத்தகைய தாவத்தல் மதுலூம், முஆத் உங்கள்ட்ட அறிவு இருக்குது, உங்கள்ட்ட தக்குவா இருக்குது, உங்கள்ட்ட பண்பாடு இருக்குது, ஆனா நீங்க ஆட்சி செய்யக்கூடிய அந்த இடத்துல, நீங்க தலைமை தாங்கக்கூடிய அந்த இடத்துல யாருடைய மனதையும் நீங்க நோகடிச்சிடாதீங்க. அநியாயமான முறையில ஆட்சி செய்து மக்களுடைய பதுவாவை சம்பாரிச்சு கொள்ளாதீங்க. இந்த ஹதீஸ்கள் எல்லாருக்கும் தெரியும். அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுடைய பதுவாவை பயந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஆத் இப்னு ஜபலை பார்த்துத்தான் சொன்னார்கள், அந்த வாலிபனை பார்த்து சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையிலே வளர்ந்தவர்கள், நபியுடைய நெருங்கிய மாணவன் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் அவர்களை வர்ணிப்பார்கள். முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அப்போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த முஆத் திரும்பி வரும்போது நான் மதீனாவில் இருக்க மாட்டேன், நான் உலகத்தில் இருக்க மாட்டேன். சொன்னார்கள், முஆதுடைய தோளை தட்டி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஆத் நீங்க யமன்ல வாழணும், யமன்ல தான் இருக்கணும். நீங்க ஒரு நாளைக்கு மதீனாக்கு திரும்பி வரும்போது ஏண்ட கபருக்கு பக்கத்துல தான் நீங்க போவீங்க, என்ன காணக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்காது, நான் மௌத்தாகிடுவேன். ஒரு உஸ்தாத், ஒரு ஆசான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசானாக இருந்து மாணவனுக்கு புத்திமதியை சொல்லி கொடுக்கிறாங்க. ஒரு ஊருக்கு அனுப்புகிற போது புத்திமதிகளை சொல்லி முறைகளை சொல்லி கடைசியாக சொல்றாங்க, நீ வரக்குள்ள நான் ஹயாத்தோட கூட இருக்க மாட்டேன், நான் மௌத்தாக இருப்பேன். கண்ணியமானவர்கள், அதே போல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாசாவில் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்கவில்லை. ஏன்? நபியுடைய பொறுப்பை ஏந்தியவர்களாக யமனில் ஒரு ஆசானாக கவர்னராக சில வருட காலங்களை கழிக்கிறார்கள். அப்போதுதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்போது முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள், 18 வயதிலிருந்து நான் நபியோடு வாழ்ந்திருக்கிறேன், பிரயாணம் செய்திருக்கிறேன், நபியுடைய ஒட்டகத்தில் நபியுடைய முதுகுக்கு பின்னால் நான் பயணம் செய்திருக்கிறேன். எனக்கு பல புத்திமதிகளை சொன்ன சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் திரும்பி வரும்போது மரணித்து விடலாம் என்று சொல்கிறார்களே என்று அதை நினைத்து நபியின் மீது அன்பு கொண்டு முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேமி தேமி அழுகிறார்கள். அப்போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் எங்கு வாழ்ந்தாலும் எப்படி வாழ்ந்தாலும் அந்த மனிதன் யாரை நேசிப்பாரோ, யாருடைய அன்பை தனது உள்ளத்தில் வளர்த்து கொள்வாரோ அந்த நபரோடு கியாமத்துடைய நாளையில் எழுப்பாட்டப்படுவார். நீங்க யமன்ல இருந்து என்ன நேசிச்சாலும், நீங்க ஸ்ரீலங்கால இருந்து என்ன நேசிச்சாலும், ஏண்ட அன்பு ஏண்ட உப்பு உங்களோட உள்ளத்தில் இருக்கும் என்றா அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளையில் என்னோடு உங்களை சேர்ப்பான் சொல்லிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யுஹ்ஷரு முஆதுன் யௌமல் கியாமத்தி இமாமல் உலமா, பெரிய அறிவாளி சொன்னாங்க, இந்த முஆத் நாளை கியாமத்துடைய நாளையில் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ இருக்கின்ற உலமாக்களுக்கு தலைவராக கியாமத்துடைய நாளையில் எழுப்பாட்டப்படுவார். சுபஹானல்லாஹ், கியாமத்துடைய நாளையில் உலமாக்களின் தலைவனாக உலமாக்களின் இமாமாக முஆத் இப்னு ஜபலை அல்லாஹ் எழுப்பாட்டுவான் என்ற நற்செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, 33வது வயசுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் இருந்து 99 ஹதீஸுக்களை முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க ரிவாயத் செஞ்சிருக்கிறான். எத்தனையோ ஹதீஸ், அதுல ஒன்றுதான் இத்தகி தாவத்தல் மதுலூம், அநியாயம் இழைக்கப்பட்டவங்கட சாபத்தை பயந்து கொள்ளுங்க. அநியாயம் இழைக்கப்பட்டவங்கட பதுவாவுக்கும் சாபத்துக்கும் அல்லாவுக்கும் இடையில எந்த திரையுமே கிடையாது, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டிடுவான். இரண்டாவது, ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அணைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வல்லாஹி இன்னி ல உஹிப்புக், அல்லாஹ் மீது சத்தியமாக முஆத், நபி அவங்க சத்தியம் செய்து சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் மீது சத்தியமாக முஆத், உங்களை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிக்கிறேன், அல்லாஹ்வுக்காக உங்களை நேசிக்கிறேன், அதனால நீங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் சலாம் கொடுத்தோன்னு வீட்டுக்கு ஓடாதீங்க. பள்ளியில 5 நேர தொழுகைக்கு பின்னால அல்லாஹ் துஆவை ஏற்றுக்கொள்றான், சலாம் கொடுத்தே ஓடாதீங்க, துஆ செஞ்சுட்டு போங்க. லா தஅன்ன துபுர குல்லி சலா, முஆத் உங்களுக்கு நான் சில துஆக்களை சொல்லித்தாரேன், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் அதை நீங்க விடாம ஓதி வரணும், விட்டுடக்கூடாது. லா தஅன், விட்டுடவான முஆத். ஒரு வாலிபனை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வாலிபனுடைய ஆர்வம் ஆசை உற்சாகம் துணிச்சலை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாலிபர்களுக்கு முன்மாதிரியாக அந்த இளைஞனை வளர்க்கிறாங்க. சகோதரர்களே, அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக் வ ஷுக்ரிக் வ ஹுஸ்னி இபாதத்திக் அல்ஹான துஆ, அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக், யா அல்லாஹ் உன்னை திக்ர் செய்யறதுக்கு எனக்கு நீ உதவி செய், அல்லாட உதவி இல்லாம எங்கட வாயால சுபஹானல்லாஹ் என்ற வார்த்தை கூட சொல்லலாம், அல்லாட அருள் பாக்கியம் இல்லாம அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையே எங்கட வாயால சொல்லலாம், அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எங்களுடைய நாவினால் ஸலவாத்து கூட சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய அருள், திக்ருடைய பாக்கியம் இல்லையா, ஸலவாத்துடைய பாக்கியம் இல்லையா, தக்பீருடைய பாக்கியம் இல்லையா, அல்லாஹ் பாதுகாக்கணும், நான் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு தூரமாகிக் கொண்டே இருக்கிறேன், சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க, அல்லாஹ்வை zikr செய்யறதுக்கு அல்லாஹ் உனக்கு உதவி செய்யணும். இரண்டாவது வ ஷுக்ரிக்க, அல்லாஹ்ட நிஅமத்துக்களை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் முஆத், அந்த நிஅமத்துக்களுக்கு நீ நன்றி உள்ளவனாக மாற வேண்டும், அதற்கு அல்லாஹ் உதவி செய்ய வேணும், அல்லாஹ்ட்ட உதவியை கேட்டுக்கொள்ளுங்க. ஷுக்ருடைய பாக்கியம் இல்லையா, அல்லாஹ்ட நிஅமத்துக்களை அனுபவித்து அனுபவித்து அல்லாஹ்வை மறந்து விக்கிர மறந்து சுக்கர மறந்து வாழ்றோமா? அல்லாஹ் பாதுகாக்கும் சகோதரர்களே, அல்லாஹ்ட ரஹ்மத்தை விட்டு நானும் நீங்களும் தூரமாகிக் கொண்டே போகிறோம். மூணாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஹுஸ்னி இபாதத்திக், யா அல்லாஹ் உனக்கு நான் இபாதத்து செய்யற நேரத்தில், தொழுகிற நேரத்தில், நோன்பு பிடிக்கிற நேரத்தில், ஜகாத் கொடுக்கிற நேரத்தில், சதகாக்கள் தான தர்மங்கள் செய்யற நேரத்தில், அதை முறையாக அழகாக உனக்காக செய்கின்ற பாக்கியத்தை எனக்கு நீ தர வேண்டும். அழகான துவா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை நான் நேசிக்கிறேன், உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறேன், அதனால தொழுகைக்கு பின்னால வீட்டுக்கு உடனே ஓடவானாம், இந்த துவாக்களை ஓதிட்டு போங்க. இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி தந்தது அந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய இல்முடைய பகுதி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய ஆட்சி காலத்தில், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட அல் அமவாஸ் எனப்படுகின்ற அந்த வாந்தி பேதி நோயுடைய நேரத்தில் தான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகிறார்கள், மரணித்து விடுகிறார்கள். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு மார்க்க விஷயத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹயாத்தோடு இருக்கும் போது, முக்கியமான சஹாபாக்கள் இருக்கும் போது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பரக்கத்தான மனுஷன், நீங்க இவர்த்த வந்து உங்களோட மார்க்க விஷயங்களுக்கான தெளிவுகளை பெற்றுக்கொள்ளுங்க, எனக்கிட்ட கூட வரவான, நான் கலீஃபா, நீங்க மாத இடத்துல போங்க, அவர் ஒரு வாலிபர், அவரிடத்துல அறிவு இருக்குது, நபியுடைய தர்பியத்துல வளர்ந்திருக்கிறாரு, நபியுடைய பாசறையில வளர்ந்திருக்கிறாரு, அவர்கிட்ட போங்க. லௌலா முஆதுல் லஹலத்து சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, என்னுடைய ஆட்சி காலத்தில் நான் ஆட்சி செய்யும் போது முஆத் இப்னு ஜபல் இல்லை என்றா நான் நாசமாக இருப்பேன். ஏன், அவரிடத்துல தான் நான் கூட ஃபத்வா கேட்கிறது. முஆத் இடத்துல 18 வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 33 வயதில் உலகத்தை விட்டு பிரிந்து 15 வருடங்கள் தான் முஸ்லீமாக வாழ்ந்து முன்மாதிரியாக வாழ்ந்தார்கள் உலகத்துக்கு. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அந்த முஆத் இடத்துல தான் நான் கூட ஃபத்வா கேட்கிறேன். கண்ணியமானவர்களே, இந்த அளவு அறிவு, இந்த அளவு பக்குவம், கண்ணியமானவர்களே, அதே போல மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை, அறிவு இருக்குதா? அறிவால எனக்கும் பிரயோசனம் இருக்கணும், சமூகத்துக்கும் பிரயோசனம் இருக்கிறோம், இது அறிவாளியுடைய பரக்கத்தான வாழ்க்கை. காசு இருக்குதா? எனக்கும் பயன் இருக்கணும், சமூகத்துக்கும் பயன் இருக்கணும், இது பணக்காரர்களுடைய பரக்கத்தான வாழ்க்கை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தந்த அடிமை அழைச்சு சொல்றாங்க, இங்க வாங்க, 400 தங்க பொற்காசிகளை கொடுத்து சொல்கிறாங்க, நீங்க இதை கொண்டு போய் முஆத் இப்னு ஜபலுக்கு கொடுங்க, கொடுத்துட்டு நீங்க ஒடுங்கிருந்து பாருங்க அவர் அந்த காசை என்ன செய்யறாரு. 400 தங்க பொற்காசிகள், சாதாரணமான காசு கிடையாது, பெருமதியான தங்க நாணயங்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அடிமை எடுத்துக்கொண்டு போகிறார், முஆத் இப்னு ஜபலிடத்தில் ஒப்படைக்கிறார், ஒளிந்திருந்து பார்க்கிறார். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் இருக்கின்ற ஏழைகள், விதவை பெண்கள், அனாதைகளுடைய பெயரை எடுத்து தன்னுடைய அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபா தனக்கு கொடுத்த அந்த காசை ஏழைகளுக்கு அப்படியே சதகா செய்து விடுகிறார்கள், ஏழைகளுக்கு அள்ளி கொடுத்து விடுகிறார்கள். வீட்டுக்குள்ள இருந்து மனைவி சொல்றாங்க, முஆத் நாங்களும் மிஸ்கீன்கள், நாங்களும் ஏழைகள், எங்களுக்கு ஏதாவது தாங்க, எல்லாம் கொடுத்து முடிஞ்சு கடைசியா 2 தீனார் மிஞ்சி இருக்குது, அதைத்தான் தன் மனைவிக்கு கொடுக்கிறாங்க. எந்த அளவு பக்குவம், எந்த அளவு தாராளமான மனசு, அறிவு இருந்துச்சு, அல்ல ஒரு ஆலிமாக வச்சிருந்தான், காசு பெருசா இருக்கல்ல, ஹலீஃபா கொடுத்த காசை ஏழைகளுக்கு முழுமையாக கொடுத்து மனைவிக்கு 2 தீனாரை கொடுக்கிறாங்க, 400 தீனார்கள், எவ்வளவு பக்குவம். இனியமான சகோதரர்களே, அந்த அளவு செல்வத்தால அறிவால அவங்களுடைய இபாதத் மறுமை வாழ்க்கை, சுபஹானல்லாஹ், இபாதத்துடைய விஷயம் எப்படி, நபியிடத்துல வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன நரகத்தை விட்டும் தூரமாக்கி சுவர்க்கத்தில் நுழைய வைக்கின்ற அமலை எனக்கு சொல்லி தாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. சக்கராத்துடைய நேரத்தில் கண்ணியமானவர்களே, மகன் அழைச்சி சொல்றாங்க, மகனே நீ தொழுறதாக இருந்தா நீ தொழும் போது இதுதான் ஏண்ட கடைசி தொழுக என்ற உணர்வோடு நீ தொழணும். இன்னைக்கு ஜும்மா தொழுறனா இந்த ஜும்மா தான் ஏண்ட கடைசி தொழுக, ஜும்மாக்கு பின்னாலடா மௌத்தாயிடுவேன். லுகர் தொழுறனா லுகர் தான் ஏண்ட கடைசி தொழுகன்னு நினைச்சு அல்லாஹ்வை பயந்து நீ தொழணும். இரண்டாவது சொன்னாங்க மகன் இடத்துல, அல் முஃமின் யமூத்து பிஹசனத்தைன், ஒரு முஃமின் இரண்டு நலவுகளை செய்துவிட்டு மௌத்தாக வேண்டும். இரண்டு விதமான நலவுகள், ஒன்று சொன்னாங்க ஹசனத்துன் கத்தமாக, அந்த மனுஷன் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் மறுமையுடைய வீட்டுக்காக, மறுமையுடைய வாழ்க்கைக்காக, சுவர்க்கத்துடைய இன்பங்களுக்காக உலகத்தில் முட்கூட்டி நன்மைகளை செய்ய வேண்டும், அது இபாதத்துடைய பகுதி. இரண்டாவது மகனை பார்த்து சொன்னாங்க ஹசனத்துன் அஹரஹா, இரண்டாவது அவரது மௌத்துக்கு பின்னால மக்கள் வாழ்றதுக்காக வேண்டி, ஏழைகள் வாழ்றதுக்காக வேண்டி, அநாதைகள் வாழ்றதுக்காக வேண்டி மக்களுக்கு நல்ல விடயங்களை அவர் செய்யணும். மறுமைக்காக வேண்டி செஞ்சு அனுப்பணும், சில நன்மைகளை மௌத்தாகிறதுக்கு முன்னால உலகத்துல விட்டுட்டு போகணும். ஒரு அறிவை சொல்லி கொடுக்கிறது, ஒரு குரானை வாங்கி கொடுக்கிறது, வக்ஃப் செய்யறது, ஒரு பள்ளிவாசலை கட்டுறது, பள்ளிவாசலுக்கு உதவி செய்யறது, ஏழைகளுக்கு உதவி செய்யறது, தண்ணி இல்லாதவர்களுக்கு தண்ணி வசதியை செய்து கொடுக்கிறது, கரண்ட் இல்லாதவர்களுக்கு கரண்டுடைய ஏற்பாடு செய்து கொடுக்கிறது, கல்விக்காக உதவுறது, மார்க்கத்துக்காக உதவுறது, இது போன்ற உங்களோட மௌத்துக்கு பின்னாலேயும் உங்களோட கபருக்கு நன்மையை சேர்க்கின்ற நன்மைகளையும் ஒரு முஃமின் செய்துவிட்டு மௌத்தாக வேண்டும். வெறுமனே மறுமைக்காக வேண்டி மாத்திரம் அமல்களை முட்கூட்டி அனுப்பிவிட்டு வெறுங்கையோடு மரணித்து விடக்கூடாது. மரணத்துக்கு பின்னால் உன்னை நினைத்து துஆ செய்கின்ற ஒரு சமூக நீ உருவாக்கி விட்டு போக வேண்டும் என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது பிள்ளைக்கு உபதேசம் செய்து விட்டு மௌத்தாகினார்கள். கண்ணியமானவர்களே, இறுதியாக அந்த முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க எங்க போய் வாழ்ந்தாலும் நீங்க தக்வாவோடு வாழணும். இரண்டாவது சொன்னாங்க, நீங்க ஒரு பாவம் செஞ்சா, உங்களால் ஒரு பாவம் நடந்தா அந்த பாவத்துக்கு பின்னால ஒரு நன்மையை செய்யணும், அந்த நன்மை உங்களோட பாவத்தை அழிச்சிடும். மூணாவது சொன்னாங்க, வகாலிக்கின் நாஸ் பிஹுலுக்கின் ஹசன், நீங்க மக்களோடு பழகும் போது அன்பாக கனிவாக அழகாக பழக வேண்டும். கடைசியாக சொன்னாங்க, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இத்தகிதாவத்தல் மகளும், அநியாயம் இழைக்கப்பட்டவங்கட பதுவாவை பயந்து கொள்ளுங்க, அது உங்களோட மனைவியாக இருந்தாலும் சரி. மாதிபுன் ஜபலுக்கு ரெண்டு மனைவிமார், ரெண்டு மனைவிமாரும் அந்த கொரோனா போன்ற அமவாஸ் என்ற நோயினால் பாதிக்கப்பட்டு இரண்டு மனைவிமார்களும் மரணித்து விடுகிறார்கள். ஒரே சந்தர்ப்பத்தில் ரெண்டு பேர்த்துடைய ஜனாசாவையும் தொழுவிச்சு, ரெண்டு பேர்த்த ஜனாசாவையும் சுமந்து கொண்டு கபர்ல ரெண்டு கபர்கள் தோண்டப்பட்டிருக்குது, ரெண்டு பேருடைய ஜனாசாவும் இருக்குது. இப்ப ஒரு முஃப்தி அல்லாஹ்வை பயந்தவர், அவர் யோசிக்கிறாரு, நான் யாரு ஜனாசாவை முதலாவது கபர்ல வைக்கிறது, மூத்த மனைவியிட ஜனாசாவை வச்சா நான் இரண்டாவது மனைவிக்கு அநியாயம் செஞ்சவனாக மாறிடுவேன், இரண்டாவது மனைவியிட ஜனாசாவை கபூர்ல வச்சா மூத்த மனைவிக்கு அநியாயம் செஞ்சவனாக மாறிடுவேன். அல்லாஹ்வை பயந்தாங்க, மனைவி மௌத்தாகிய நாளில் கூட நான் யாருக்கும் அநியாயம் செய்துவிடக் கூடாது என்று அந்த வாலிபன் அல்லாஹ்வை பயப்படுகிறார். இப்ப என்ன செய்யறாங்க, இஸ்லாம் சொல்கின்ற வழி, துண்டு போட்டு பார்க்கிறாங்க. அல் குர்ஆ என்று குர்ஆன் பேசுகிறது, உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்க முடியாத நேரத்தில் துண்டு போட்டு பாருங்கள், குளிக்க போட்டு பாருங்கள். இப்போது துண்டு போட்டு பார்க்கிறார்கள், யாருடைய பெயர் முதலாவது வருகிறதோ அந்த மனைவியை கபரிலே வைத்தார்கள். அநியாயத்தை பயந்து வாழ்ந்திருக்கிறார். மனைவிக்கு அநியாயம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிக்காமல் என்னால் சுவனம் செல்ல முடியாது என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வை பயந்தார்கள். சக்ராத்துடைய நேரத்தில் அழுது கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களும் உறவினர்களும் கேட்கிறார்கள், நீங்கள் ஒரு உலகத்தில் ஒரு முஃப்தியாக வாழ்ந்திருக்கிறீர்கள், ஒரு நீதிபதியாக வாழ்ந்திருக்கிறீர்கள், ஒரு பள்ளியுடைய இமாமாக வாழ்ந்திருக்கிறீர்கள், ஒரு மக்காவில் வாழ்ந்த ஃபத்ஹ் மக்காவுக்கு பின்னால் மக்காவில் வாழ்ந்த முஸ்லீம்களுக்கு குர்ஆனை நீங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான்கு சஹாபாக்களிடத்தில் போய் நீங்க குர்ஆனை படித்துக் கொள்ளுங்க, அந்த நாலு பேர்ல நீங்களும் ஒரு ஆள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் குர்ஆனை சஹாபாக்கள் ஒன்று திரட்டினார்கள், அந்த ஒன்று திரட்டக்கூடிய குழுவுக்கு முக்கியமான உறுப்பினராக நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். சக்கராத்துடைய நேரத்தில் ஏன் அழுகிறீர்கள்?
சொன்னார்கள் முஆதி இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு, நான் அழுகிறது ஏனென்றா உலகத்தில் மனிதர்கள் முஸ்லீமாக முஸ்லீம் இல்லாதவர்களாக பாவியாக அநியாயக்காரர்களாக நல்லவர்களாக எல்லாம் வாழ்கிறார்கள், பல கூட்டத்தினர் உலகத்திலே வாழ்கிறார்கள். மாலை மறுமையில் இரண்டு கூட்டம் தான், ஒரு கூட்டம் சுவர்க்கத்துக்கு போவார்கள், இன்னும் ஒரு கூட்டம் நரகத்துக்கு போவார்கள். நான் எங்கு செல்வேன் என்று எனக்கு பயமாக இருக்கிறது. நான் சுவர்க்கம் செல்வேனா அல்லது நான் நரகம் சென்று விடுவேனா என்று சக்ராத்துடைய நேரத்திலும் அந்த முபாரக்கான பரக்கத்தான மனிதன் தன்னுடைய இறுதி முடிவை, மறுமையில நான் சந்திக்க இருக்கின்ற முடிவு எப்படி இருக்கும் என்று பயந்து விட்டுத்தான் உலகத்தை விட்டும் பிரிந்து சென்றார்கள். எனவே கண்ணியமானவர்களே, 100 வருடம் வாழ்ந்துதான் உலகத்தில் சாதிக்க வேண்டும் என்றது கிடையாது, 100 வருடம் வாழ்ந்துதான் சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்பது கிடையாது. சஹாபாக்களில் பல பேர்கள் 40 வருடத்துக்கு முன்னால் உலகத்தை விட்டும் பிரிந்திருக்கிறார்கள். அதில் ஒருவரை நான் சொன்னேன் ஆரம்பத்தில், 36 வயதிலே மூத்தாகிவிட்டார். முஸ்லீமாக அவர் வாழ்ந்தது 6 வருடங்கள். இரண்டாவது முஆத் இப்னு ஜபல் 18 வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், 33 வயதிலே உலகத்தை விட்டு பிரிந்து செல்கிறார். அந்த 15 வருட காலம் முஸ்லீமாக வாழ்ந்த அந்த காலம் அவருக்கு பரக்கத்தான காலம். ஒரு ஆசிரியராக, குர்ஆனுடைய ஒரு முஅல்லிமாக, ஒரு தாயியாக, ஒரு நீதிபதியாக, சமூக விவகாரங்களில் ஈடுபாடு காட்டுகின்ற, சமூகத்தை நேசிக்குகின்ற ஒரு சமூக பிராணியாக முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்தது மாத்திரம் இல்லாமல் நபியுடைய அன்பை சம்பாதித்துக் கொண்ட, நபியுடைய நேசத்தை பெற்ற, அல்லாஹ்வுடைய ஒரு வழியாக, இறை நேசராக, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துகின்ற ஒரு ஆபிதாக வாழ்ந்து 15 வருடங்கள் தான் முஸ்லீமாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, 50 வருடங்கள், 60 வருடங்கள், 40 வருடங்கள், 35 வருடங்கள் நாங்கள் வாழ்ந்திருப்போம் என்றிலிருந்து நாங்கள் யோசிப்போம். நான் வாழ்ந்த இந்த 40 வருடம், நான் வாழ்ந்த இந்த 50 வருடத்துக்குள்ளால் நான் என்ன செய்திருக்கிறேன், நான் என்ன செய்திருக்கிறேன், எனக்காக, எனது மறுமை வாழ்வுக்காக என்ன செய்திருக்கிறேன், மரணத்துக்கு பின்னால் எனது நன்மையின் ஏட்டை நிறைப்பதற்கு நான் என்ன செய்திருக்கிறேன், பிள்ளைகளுக்கு என்ன செய்திருக்கிறேன், சமூகத்துக்கு என்ன செய்திருக்கிறேன், எனது பள்ளிவாசலுக்கு என்ன செய்திருக்கிறேன், பாடசாலைகள் மதரசாக்களுக்கு என்ன செய்திருக்கிறேன், சமூக ரீதியாக, இபாதத்து ரீதியாக, கல்வி ரீதியாக என்னென்ன செய்திருக்கிறோம் என்பதை நாங்கள் பார்த்து எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்து எஞ்சிருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கை அந்த ஆயுளை பரக்கத்தாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அதுக்கு கிருபை செய்வானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ் எங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ் இந்த உலகத்தில் நல்லவர்களாக சாலிஹானவர்களாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு பிரிகின்ற சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியில் இருந்து விடைபெற்று வெளியாகி ஆரோக்கியமான மனமான வாழ்வை சந்திக்கும் அளவுக்கு இந்த நாட்டு மக்களையும் நாட்டுடைய பொருளாதாரத்தை நீ ஆக்கி அமைப்பாயாக. வா ஆகிரு தஅவான அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.